ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாணிக்க கல்ல கொடுத்து இதை கொண்டு போய் அரசன்கிட்ட கொடுத்துட்டு நீ அங்க இரு, நான் ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துறேன் கவலைப்படாது. அதே மாதிரி அதனால இந்த மந்திரி ட்ரெஸ்ஸுக்குள்ள முதல்வர் அந்த மந்திரி ட்ரெஸ் எல்லாம் ஒரு பெட்டியில வச்சிருந்திருக்காரு. மறுபடியும் எடுத்து ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க சாமியார போக முடியுமா ராஜாவுக்கு? ஆனா மறுபடியும் மந்திரி வேஷம் போட்டுக்கிட்டு போனாரு. அரசன் கண்டு குதிரை எப்ப வரணும்னா மாணிக்க கரில் கொண்டு வச்சாரு. அதனால ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும், குதிரை எல்லாம் நிறைய வாங்கியாச்சு, குதிரை நிலம் நிறைய வாங்கியாச்சு. அத சோசியர்கிட்ட கேட்டேன், சோசியர்கிட்ட கேட்டேன், அந்த சோசியர் நாள் பார்த்து சொன்னாரு, நல்ல நாள்ல குதிரை போகணும் அல்லவா, முக்கியமானது அல்லவா, அதனால ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் தான் அது பொருத்தமான நாள் சொன்னார். அதற்காக தாமதமா இருக்கு, ஆவணி மூலத்துல குதிரை வந்துடும். அப்படி சொன்ன உனக்கு சந்தோஷம். அதுக்கு முத நாளே வந்து ஆட்கள்லாம் விட்டு பார்த்து அதனால தேடி குதிரை வரல, அந்த பகுதியிலேயே குதிரை இல்லைன்னு சொன்னதையும் கேட்டு வருத்தத்திறந்தான். அப்புறம் இவர் சொன்னதை கேட்டு சந்தோஷத்திறந்தான். சரி அப்புறம் இங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க, குதிரை வரட்டும் அப்படின்னு சந்தோஷமா அனுப்பிச்சான். அதனால அப்புறம் மறுநாள் ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் வந்துருச்சு. ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல காலையில 10 மணிக்கு குதிரைகள் வந்து குஞ்சு போச்சு. மதுரை முழுவதும் குயா குதிரையா போச்சு. குதிரைன்னா 1-2 இல்ல, அவன் கொடுத்த பணத்தை போல 10 மடங்கு அதிகமா வந்துருக்கு. என்ன குதிரை தெரியுமா? அதெல்லாம் எல்லாமே நரி குதிரை, பூராவுமே நரி குதிரைகள். பணத்தை என்ன பண்ணாரு தெரியுமா? சிவருமான் திருவடியில வச்சாரா? சிவருமான் என்ன பண்ணாரு? அன்பனே, இந்த பொருள் எல்லாம் பாண்டியன் தர்ம வழியில சம்பாரிச்சது. பாண்டியன் தர்ம வழியில சம்பாரிச்சது, அது திருப்பணிக்காகட்டும்.
இது பாண்டியனுக்கு தெரியாது.
இந்த பொருள் எல்லாம் அதர்ம வழியில சம்பாதிக்கவில்லை, நியாயமான வழியிலே தர்ம வழியிலே இந்த பொருளை சேர்த்திருக்கிறான். அதனால இந்த பொருளை எல்லாம் கோயில் திருப்பணிக்கு ஆகட்டும், அடியார்களுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, இப்படி தர்மத்தை பண்ணு சொல்லிட்டார். உடனே அதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்து கான்ட்ராக்டர் கூப்பிட்டு கோயில் வேலையை பார்க்க சொன்னாரு. ஜாமியார் கூட்டத்துல ஒரு ஆளை பார்த்து அந்த ஆட்ட பணத்தை கொடுத்துறாரு. மாணிக்காசர் பணத்தை வச்சுக்கல, சிவருமான பணத்தை வச்சுக்கல, அப்படி பட்டு வடை பண்ணிட்டாரு. அதனாலே சிவருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? பாண்டியனுக்கு குதிரை செலுத்தி ஆகணும் அல்லவா, அதுக்காக என்ன பண்ணாரு தெரியுமா? உடனே காட்டுல இருக்கிற நதிகள் அத்தனையும் குதிரைகளாக வரும்படி எண்ணினாரு. காட்டுல இருக்கிற நதிகளை எல்லாம் வரும்படியாக எண்ணினாரு. அந்த நரிகளை குதிரைகளாக ஆகும்படியாக எண்ணினார். நினைச்சார் காட்டுல இருக்க நரிகள் எல்லாம் வரணும் அப்படின்னு நினைச்சாரு, வந்துருச்சு. அதுக்கு மேல அந்த நரிகள் அத்தனையும் குதிரைகளாக ஆகணும்னாரு, ஆயிடுச்சு. நரிகள் நரி பரியாகியது, நரி பரியாகி நினைச்ச உடனே நடக்குது. சங்கல்பம், நினைச்ச உடனே நடக்கும். நம்ம நினைச்ச உடனே அப்படி நடக்குமா? அப்படி குதிரைகளான உடனே தன்னுடைய சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாத்தையும் வீரர்கள் ஆக்கினார், குதிரை வீரர்களாக ஆகுங்கன்னார். இல்ல குதிரை வீரர்கள் ஆனார்கள். ஆளுக்கு ஒரு குதிரையில ஏறினா, குதிரைன்னா ஏராளமான குதிரை, குதிரைனா எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, 1-ஆம் நம்பர் குதிரைகள், எல்லாம் அழகு புலி அப்படிப்பட்ட அந்த குதிரைகள் மதுரைக்கு பக்கமாக வந்தது. அப்படி வந்தது ஆவணி மாசம் மூல நட்சத்திரம். அந்த குதிரை வந்த வீதி ஆவணி மூல வீதின்னு இருக்கும், ஆவணி மூல வீதின்னு மதுரை இருக்கும். எல்லாம் கட்டுக்கதை இல்ல, நம்ம நாயன்மாரன் கதை, இந்த கதையெல்லாம் நிஜமா நடந்த கதை. அதுக்கெல்லாம் ஊர் இருக்குது, அடையாளம் இருக்குது, கல்வெட்டு இருக்குது, செப்புப்பட்டை இருக்குது, நூல் இருக்குது, ஒண்ணு கூட பொய்யல. அப்படி அந்த குதிரைகள் வந்த உடனே ராஜா கிட்ட சொன்னா, குதிரை வந்துருச்சுன்னு காவலர்கள் சொன்ன உடனே ராஜா வெளியில வந்து, அரண்மனைக்கு வெளியில வந்து அதனால பெரிய ஆசனத்துல இருந்து பார்த்தான். கண் கொள்ளா காட்சியா இருக்கு, கண்ணு கெட்டுனவரையிலும் குதிரையா இருக்கு, கண்ணு கெட்டுனவரையிலும் குதிரையாவே இருக்கு. குதிரைனா சாதாரண குதிரை இல்ல, ஒரு குதிரைக்கே இவன் கொடுத்தா வளம் பத்தாது அப்படிங்கிறான். இவன் கொடுத்தான் பாரு, 49 கோடி பொண்ணு கொடுத்தான்னு சொல்றாங்க. அந்த ஒரு குதிரை கட்டாது அப்படி கொடுத்தாங்க. அதே கடவுள் மாமனியவர் பாடுறாரு, எதுக்குடா இந்த மாதிரி குதிரையை சிவபெருமான் கொண்டு வந்தாரு? பாண்டியனுக்கு நெசமா அவனு பணத்துக்காக கொண்டு வந்தாரா, பயந்துகிட்டு கொண்டு வந்தாரா, இல்ல எதுக்கு இந்த குதிரையை சிவபெருமான் கொண்டு வந்தாரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதுக்கெல்லாம் இல்ல, அவரு கட்சியை வலுப்படுத்துறதுக்காக குதிரை கொண்டு வந்தாங்க. யாரு கட்சி? சிவபெருமான் கட்சி. என்ன கட்சி? என்ன கட்சி? சைவம். எங்கும் திருநீரே உயர்ந்த சாதனம் என்று என்னவன், திருநீரே உயர்ந்த சாதனம் என்று என்னவன், பஞ்சாட்சரமே உயர்ந்த மந்திரம் என்று என்னவன், சிவபெருமானே பரம்பொருள் என்று என்னவன், அந்த சிவபெருமான அதிகாரிகளுக்கு இப்படி இறங்கி வந்து எளிமையாக வந்து இப்படி வேண்டிய வேலையில வேண்டிய உபகாரத்தை செய்கிறான் என்று எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கதை மூலமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பத்தி பண்ணி அது மூலமாக உருப்படியாக, அதுக்காக உதவுண்டு. அங்குளர் மதுரையம் பதியில் ஆவணி திங்களின் நூலனால் சிறிது நத்தினேன், எங்கனும் நீரு அஞ்செடுத்து உங்கட சங்கரன் இடும்பறி சமூகம் வந்தவாள் என்பது அந்த திருவாதவருடைய புராணம். அதனாலே இப்படி அடியவர்களுக்காக இப்படி சிவபெருமான் இறங்கி இப்படியும் வேலை செய்கிறாரே என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டு நம்மை பத்தி பண்ணட்டு என்கின்ற இல்லை இல்லாத கருணையினாலே இப்படி அதிசயத்தை கேட்டாவது பத்தி பண்ண மாட்டார்களா அப்படின்னு இப்படிப்பட்ட அதிசயம் செய்தானே சாமி உபகாரம் பண்ணினானே என்று எண்ணி அப்படியாவது பத்தி பண்ண மாட்டார்களா என்று எண்ணி அப்படி செய்தாரு என்று பாடுகிறார். அப்படி வந்துச்சு அந்த குதிரைகள்லாம் அளவில்லாத குதிரை வரவும் பாண்டியனுக்கு வந்த சந்தோஷம் சொல்ல முடியாது. அந்த முதலமைச்சர் மேல முதல்ல எரிச்சலா இருந்தான் குதிரை வரலேன்னு, இப்ப சந்தோஷம் சொல்லி முடியாது. அவருக்கு பெரிய பொன்னாடைய போத்தனா மாலைய போட்டா இருக்கு, மாணிக்க வாசகம் இருக்கு. உங்க மாதிரி அமைச்சர் உலகத்திலே இருக்க முடியாது, நீங்கம்மா உங்க மாதிரி குதிரை யாராலையும் வாங்க முடியாது அப்படின்னு புகழ்ந்தான். அதுக்கு மேல அந்த குதிரை தலைவர் இருக்கிறாம்பார், குதிரை தலைவர், குதிரை தலைவர்னா சௌரவன், குதிரை தலைவர் சௌரவன், தலப்பா கட்டியிருக்காரு, தலப்பா கட்டியிருக்காரு, சட்டை போட்டிருக்காரு, பாய் வேடம், பாய் வேடம், அரபு நாட்டு சாய்வு, அரபு நாட்டு சாய்வு, ராவுத்தம், குதிரை ராவுத்தம் அப்படி இருந்தாரு. வெள்ளை கலிங்கத்தர், வெண்டிர் முண்டத்தர், பள்ளி குப்பாயத்தர், அன்னையன் அப்ப இருந்த ராவுத்தர் திருநீர் பூசிந்தாராம். வெள்ளை கலிங்கத்தர், வெண்டிர் முண்டத்தர், பள்ளிக்கு உப்பாயத்தர், அன்னையனு, பள்ளிக்கு உப்பாயத்தர் பாய்கோரி மேற்கொண்டன் உள்ளங்கவர்வரால் அன்னையனும் என்பது அன்னப்பத்து. அப்படி அந்த குதிரை வேற என்ன சவாரி விட்டு காட்ட சொன்னா, ராஜா இந்த குதிரைய சவாரி விட்டு காட்ட சொல்லு அப்படின்னு ராசா சொன்னான். ஆறுட்ட மாணிக்கவாசர்கிட்ட, அவரு பயந்துகிட்டு எப்படி சாமி கிட்ட போய் சொல்றதுன்னு சொல்லி மெல்ல சொல்லாம இருக்க முடியாது இல்ல, அதனால மெல்ல போய் சாமி கிட்ட சொன்னார், இந்த மாதிரி குதிரையை சவாரி விட்டு காமிக்க சொல்றான் சாமி அப்படின்னு சொன்னாரு. சொன்னாரே இல்லையா, குதிரை பறக்குது, மேற்கு கடல், கிழக்கு கடல், வடக்கு கடல், தெற்கு கடல், அவனால இங்கிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள கழுகு கடல் ஆறு பாண்டிய திகச்சு போன குதிரை சவாரி அப்படி அந்த சாமி ஓட்டுனாரு. இந்த சாமி தான் அவினாசி எப்படி அப்படி ஓடும்போது பாண்டியனுக்கு இப்படி முன்னால வந்தாரு, பாண்டியனுக்கு முன்னாடி இப்படி குதிரையில வந்தாரு. அப்படி வந்தபோது பாண்டியனை மெல்ல அப்படி கண்ணடிச்சாரு. அப்படி பாண்டியன் அப்படி கண்ணடிச்சோன்னா என்ன பண்ணிட்டா, தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிட்டுட்டா. ஆற குதிரை வீரன் ராஜா, ராஜா எங்க குதிரை வீரன் எங்க, பாண்டியனை அப்படி கண்ணால பார்த்தாருப்பா. பார்த்த உடனே அவனுக்கு தன்னை அறியாமே சாமின்னு பத்தி வந்துருச்சு, தன்னை அறியாமே. உடனே தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிட்டான். கும்பிட்டு விட்டு என்னடா குதிரை வீரனா நம்ம கும்பிட்டு விட்டோம், தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிட்டு விட்டோம் வெக்க வந்துருச்சான். யாருக்கு, பாண்டியன். அதன் பிறகு சந்தோஷப்பட்டான், சந்தோஷப்பட்டு ஒரு பொன்னாடைய கொடுத்தான் பாண்டியாரு குதிரை வீரனுக்கு பரிசாக ஒரு பொன்னாடைய கொடுத்தான். அந்த குதிரை வீரராகிய சாமி என்ன பண்ணாரு தெரியுமா, கீழே இறங்கி அயால கையில பணிஞ்சு குனிஞ்செல்லாம் வாங்கல, அப்படி இருந்தாக்களே சாட்டையை நீக்கி வாங்கினாரு. அந்த பொன்னாடைய பாண்டியன் கொடுத்த பொன்னாடைய குதிரையில இருந்த வாங்கலையே, அப்படி சாட்டையை நீட்டி அந்த சாட்டை குச்சியில அந்த பட்டாடையை வாங்கினார். சரியான கோபம் வந்துருச்சா அது பாண்டியனுக்கு. என்ன ராஜா, நம்ம என்ன ராஜா கொடுக்கறத யாரா இருந்தாலும் கீழே இறங்கி வந்து எவ்வளவு பணிவா பயந்து எவ்வளவு பெருசா வாங்கி கண்ணுல ஒத்திக்க தலையில வச்சுக்க அப்படியெல்லாம் வாங்கினா, ஒரு சாமார்த்தியம் குதிரை வீரன் இருந்த வாக்கிலே சாட்டை குச்சியில வாங்குறதா அப்படின்னு கோபம் வந்து மாணிக்கவாசரை பார்த்தா. அப்படி திரும்பி பார்த்த உடனே மாணிக்கவாசகர் என்ன பண்ணா தெரியுமா, மாணிக்கவாசகர் சரியான பொய் சொல்லியிருக்காரு, மாணிக்கவாசகரும் சரியான பொய் இருக்காரு, அது அந்த நாட்டுல அப்படித்தான் பழக்கமா அப்படின்ட்டாரு மாணிக்கவாசகர். அந்த நாட்டுல எங்க அரபு நாட்டுல இப்படித்தான் எது கொடுத்தாலும் சாட்டை குச்சியில் தான் வாங்குறதா, அந்த நாட்டு பழக்கமா. இப்படியா, அப்படின்னா பரவாயில்லட்டா கோவில் இருந்துச்சு. ஆமா அந்த நாட்டு பழக்கம்னா பழக்கத்தை மாற்ற முடியாது இல்ல. அதன் பிறகு அளவில்லாத மகிழ்ச்சி, இப்ப இவருக்கு பரிசு கொடுத்தான், குதிரை லாயங்கள்லாம் பெருசா கட்டியான், குதிரை லாயங்கள்லாம் பெருசா வந்திருக்கிற குதிரைக்கு முன்ன இருந்த லாயங்கள் இடம் பத்தாது, அதெல்லாம் உடனே பெருசு பண்ண சொன்னாங்க காவலர் விட்டு, உடனே பெருசு பண்ணியாச்சு. அதுக்கு மேல ஒரு நரி குதிரையை, இவர் வந்த குதிரை நரி குதிரை இல்லை, ஞாபகம் வச்சுருக்காரு, சிவபெருமான ஏறி வந்த குதிரை நரி குதிரை இல்லை, வேதமாகி குதிரையில வந்திருக்காரு. இதுக்கு இது ஜாமாதரம் என்கிற நான்கு வேதத்தையும் குதிரைகளாக ஆக்கி அந்த குதிரை மேல வந்திருக்கிறார். மத்த அந்த பூத கூட்ட வீரர்கள் எல்லாமே நரி குதிரையில வந்திருக்கிறாங்க. அப்படி அனுப்பிற்பாடு குதிரையே விக்கிற முறை, விக்கிற முறை, மாடு விக்கிறதெல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, அது மாதிரி ஐயால ஒரு குதிரைக்கு பூசை பண்ண வச்சு, பாண்டியனை, பாண்டியனு ஒரு குதிரைக்கு நரி குதிரைக்கு பூசை பண்ண வச்சு, அஸ்வ பூஷை கஜ பூஷன் சொல்றாங்கல்ல, அது மாதிரி அதுக்கு தூப தீபம் எல்லாம் காட்டி பூ போட்டு ஐயால அதை கும்பிட்டு அதுக்கு மேல கயிறு மாத்தி கொடுக்கறது. ஆறு இந்த ஏமாறி கயிறு மாத்தி கொடுக்கறது வாங்குறவங்க, பாண்டியன் வாங்குறான்
போ, இந்த குதிரை வியாபாரி கயிறு மாத்தி கொடுக்கும், வழக்க மாடு எல்லாம் கயிறு மாத்தி கொடுக்க பாத்துருக்கீங்களா,
அப்போ இந்த குதிரைக்கு கயிறை மாத்தி இந்த அந்த குதிரை கைத்தோட பாண்டியன்ட்ட கொடுக்கறாரு. யாரு? இந்த வியாபாரி. அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, அரசே, இப்பொழுது நான் கயிறு மாற்றி கொடுக்கின்றபடியினாலே இப்பொழுது கொடுத்த நேரம் முதலாக இந்த குதிரை உன்னுடையதாகிவிட்டது. அதுல சந்தேகம் இல்லையே. பணம் முன்னையே நீ கொடுத்துட்டேன், இப்ப குதிரையை நான் கொடுத்துட்டேன், கொடுத்தது முதலாக உன்னுடையதாகிவிட்டது. இது நாளைக்கு என்னமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கும் உனக்கும் எந்த பேச்சும் கிடையாது. எனக்கும் உனக்கும் எந்த பேச்சு. நாளைக்கு எப்படி இருந்தாலும், நாளைக்கு எப்படி இருந்தாலும் எனக்கும் உனக்கும் பேச்சு. இந்த மாடு விற்கிறவனை பாத்திருக்கீங்கள, என்ன சொல்லுவான் தெரியுமா? கயிறு மாத்தி கொடுக்கும் போது வாங்குறவன் ஐயா மாட்டை நல்லா பாத்துக்கோ, சுடி சுத்தம் மூக்கரட்ட சுண்டுவாத இது எல்லாமே நல்லா பாத்துக்கோ, நாளைக்கு அது இருக்குது இது இருக்குது சொல்லப்படாது. இப்பவே பாத்து கேட்டுக்கீங்களா? அப்படி நல்லா தெரியப்பட்டு கேட்கல. அதே போல அதே போல இது நாங்க குதிரை விற்கிற வழக்கம் அப்படின்னா, குதிரை விற்கிற வழக்கம்
இன்னவாம் பரிகள் என்பால் இன்று நீ கயிறு மாறி நின்னவா புள்ளு நீரா நின்னவாம் பரியே நாளை என்னவா இருந்த வேணும் எனக்கும் உண்டனக்கும் கொண்டு மன்னவா கருமம் இல்லை பரிவிலை வழக்கீதன்றா.
குதிரை விற்கிற வழக்கம் தான். இப்போ இப்பொழுது நான் பரியா தருகிறேன், அது பரியா இருக்குமோ நிறையா இருக்கும் எனக்கு தெரியாது, அதனால உன்னுடைய குதிரை அப்படின்னு கொடுத்தாரு. அவன் கண்டானா நாளைக்கு இது நிறையா போகும்னு அவன் நினைச்சானா? இதுக்குத்தான் சொல்றான்னு நினைச்சானா? அளவில்லாத மகிழ்ச்சியில அவனுக்கு ஒன்றும் தெரியல. இருக்கும் பரிமளத்துல வாண்டியனுக்கு ஒன்றும் தெரியல. குதிரை கூட்டத்தை பார்த்த உடனே மகிழ்ச்சி கடலில் மூழ்கிட்டான். அதுக்கு மேல ஏல காவல் டூட்டில் குதிரையெல்லாம் கட்ட சொன்னா, மாணிக்க வாசலுக்கு ரொம்ப உபசாரம் எல்லாம் பண்ணினேன், நீங்க போய் உங்க மாடியில தங்கி இருங்கோ அப்படின்னு உபசாரம் பண்ணி போய் சொல்லிட்டான். அதற்கு மேல குதிரைகள் எல்லாம் கட்டி குதிரைக்கு கொள்ளு புல்லு எல்லாம் வச்சான். கொள்ளு புல்லு அப்படித்தான் வைப்பாங்க வச்சான். அதுக்கெல்லாம் ஒண்ணு கூட திங்கல. எல்லாம் போலி குதிரை, நெசக்குதிரையா இருந்தா திங்குவேன் கூட திங்க. அது பேசிக்கிச்சான், அது பேசிக்கிச்சான். ராத்திரி 12 மணிக்கு மேல, 12 மணிக்கு மேல, 1 மணிக்கு மேல தன்னுடைய பழைய வேடத்தை எடுத்துக்கிச்சான். பழைய வேடம் என்ன? நரி. பழைய வேடம். அப்படி பழைய வேடத்தை எடுத்துக்கொண்டு அதை பேசிச்சா, நம்ம காட்டுல எவ்வளவு பிரியா இருப்போம், ஆடு கோழி நண்டு நத்தை இப்படி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஆடு கோழியை சாப்பிட்றவனுக்கு அல்வா எல்லாம் பிடிக்காதுமா? உண்டா இல்லையா? ஆடு கோழியை சாப்பிட்றவனுக்கு அல்வா பிடிக்காதுன்னு சொல்றேன். உள்ளபடியே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆகையினாலே அப்படி அந்த நரிக்குதிரை எல்லாம் பேசிக்கிட்டான். நம்ம எப்படிப்பட்ட ஆடு கோழி முதலான பொருள் எல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு சந்தோஷமா பாடிக்கிட்டு இருப்போம் காட்டுல. இங்க ஒன்னாந்து கட்டி போட்டு காலில் கயிறு கழுத்தில கயிறு இப்படிலாம் கட்டி போட்டோம். அந்த பாலும் ராத்து முன்னேற்று பொழுதுக்கு நம்ம மேல உட்கார்ந்து அடிச்ச அடி சொல்ல முடியாது. அந்த அந்த கைலாயத்திலிருந்து வந்த கூட்டம் எல்லாம் அடிச்ச அடி சொல்ல முடியாது. இப்ப காலில் கட்டி போட்டேன், கழுத்துல கட்டி போட்டேன், எல்லாம் இதான் இருக்கு. தழும்பாகி போச்சு. என்ன விடிஞ்சு இருந்தோம்னு சொன்ன ஆளுக்கு ஒரு உதரில் ஏறுவான், பெரிய தொந்தரவு அடிப்பான் பிடிப்பான். அதனால நம்ம இன்னமேல இங்க இருக்க பிடிக்காது அப்படின்னு நினைச்சுதான் அந்த குதிரை. அப்படின்னு நினைச்சு என்ன ஆச்சு தெரியுமா? நரி ஆகிவிட்டு. அப்படி நரி ஆன உடனே என்ன ஆச்சு? அந்த கயிறு போக்குவரத்து எல்லாம் தானா அதெல்லாம் துண்டு துண்டா போச்சு. அதுக்கு முந்தி இருந்த குதிரை எல்லாம் கடிச்சு குதிரை விட்டு, முன்ன இருந்த குதிரை நல்ல குதிரை எல்லாம் கடிச்சு விட்டு, எல்லாம் மதுரை பூராவும் நரியாவே போச்சு. எங்க பார்த்தாலும் ஜந்து ஒன்று மூளை முடுக்கு வீதி எல்லா இடங்களிலும் நரி சத்தம். நரி விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் நரிதான் பூரா நரி. அப்படி ஆனதுனாலே ஜனங்கள் எல்லாம் விழிச்சு அளவில்லாத பயத்தை அடைஞ்சு எங்க பார்த்தாலும் நரி சத்தம் போடுது கடிச்சு விடுது இந்த மாதிரி இருக்கவும் ரொம்ப கவலைப்பட்டு விசனப்பட்டார்கள். இந்த மாதிரி சொக்கநாதருக்கு மீனாட்சிக்கு செய்கிற பூசையில ஏதோ குறை வந்துருச்சாட்டு இருக்குது. அவங்க நினைச்சது சொக்கநாதன் மீனாட்சி செய்யற பூஜையில குறை வந்துருச்சாட்டுருக்குது, நம்ம சிவனடியாருக்கு ஏதோ தப்பு பண்ணிட்ட மாட்டிருக்குது, தர்மத்துல இருந்து நம்ம நழிவிட்ட மாட்டிருக்கு, அதனாலதான் இந்த நரியெல்லாம் ஊருக்குள்ள ஊர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்தார்கள். அதனால காலையில 6 மணிக்கு எல்லாம் கிளீன், என்ன கிளீன், ஒரு உதவ கூட இல்லை. பழையபடியே காட்டுக்கு ஓடி போய் விட்டன, காட்டுக்கு ஓடி போய் விட்டன. அப்படியான உடனே அதனால ராசன் அரசனுக்கு தெரிஞ்சது. அரசன் பார்த்து அளவில்லாத வேதனை அடைஞ்சான். அப்படி வேதனை அடைஞ்சு அதனால உடனே அந்த முதலமைச்சரை கூட்டிட்டு வானா, முதலமைச்சரை கூட்டிட்டு வந்தார்கள். அதனால இந்த மாதிரி ஒரு சாமியார்ட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு அந்த சாமியார் ஏதோ மந்திரத்தினால ஒரு நரிய வந்து குதிரை மாதிரி காட்டி, அதனால இப்படி எனக்கு பெரிய ஒரு வேதனையை உண்டு பண்ணி விட்டாய், பொருளும் போச்சு, இவ்வளவு ஒரு கேவலம் உண்டாகி போச்சு அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசன் நிறைய சிரமத்தை தந்தான், தண்டனையை கொடுத்தான். அப்படி தண்டனைய கொடுத்த போது மாணிக்க வாசகர் என்ன பண்ணுவாரு? பாண்டிய மேல குத்தம் இல்ல, பாண்டிய மேல குத்தமா, பாண்டிய மேல குத்தம் இல்லையே, நல்ல குதிரையை வந்திருந்தா அவன் என்ன பண்றான்? இப்படி நரி குதிரையை கொண்டு வந்து ஏமாத்தி குடுத்துட்டு போவோம் தானே அவன் தண்டனையை கொடுத்தான். அதனாலதான்
பரந்தயம் பரனே பற்று நான் மத்தியிலேன் கண்டா சீரோடு ஒளிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறையுரை சிவனே யாரோடு நோகேன் யார்கடு துறைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகவென்று அருள் புரியாயே.
நீ அருள் செய்தாயானால் துன்பம் வராது, அருள் செய்யாம இருப்பதனால துன்பம் வந்தது. பாண்டியனுக்கு நல்ல குதிரைகளா கொண்டு வந்து கட்டியிருந்தா அவன் ஒரு சிரமமும் தரமாட்டான். அதனால பெருமானே நீ செய்யவில்லை ஆனால் யாரிடத்திலே சொல்லுவேன், யாரிடத்திலே இந்த வேதனையை பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி புலம்பினாரு. அப்படி புலம்பினா சாமி என்ன பண்ணாரு தெரியுமா? இவருடைய துன்பத்தை நீக்குவதற்காக, துன்பத்தை நீக்குவதற்காக, பாண்டியனுக்கு முத்தியை கொடுப்பதற்காக, வந்திக்கிழவிக்கு முத்தியை கொடுப்பதற்காக, அதற்கு மேல இந்த நிகழ்ச்சியை கேட்டு பின்னாடி வருகிறவர்களெல்லாம் இப்படி சாமியை சேர்த்து செய்தாராம் என்று சொல்லி நம்பி பத்தி கொள்வதற்காக என்ன பண்ணார் தெரியுமா? வைகையில நீரை பெருகி வரச்சுங்க, வைகையில கங்கையை விட்டுட்டார், வைகையில கங்கையை விட்டுட்டார். வையா இருக்குது இல்ல மதுரை கிட்ட, அதுல கங்கைய விட்டுட்டார். கங்கை எங்க இருக்குது? தலையில இருக்கு. நினைச்சப்ப போச்சு சொல்லுவார் அவளை, கங்கைய தலையில இருக்கிறாளா? நினைச்சப்ப கம்பையாத்துல பெரிய வர சொன்னாரு காமாட்சி பூஜை பண்ணும் போது. அதே மாதிரி வையையில பெரிய வர சொன்னாரு. வையையில பெருகி வந்துச்சுன்னா கரையெல்லாம் உடைச்சிருச்சு, கரையெல்லாம் உடைச்சு மதுரைக்குள்ள புகுந்து ராசாவுடைய அரண்மனை அந்த முதல்ல தோரண வாயில் இருந்தாரு, அதை இடிச்சு தெளிச்சான். முதல்ல போய் இடிச்சு தெளிச்சாப்பா. அப்படி அண்ண உடனே மதுரை மக்கள் எல்லாம் அளவில்லாத கவலை அடைந்தார்கள். அதன் பிறகு ராசா மந்திரி குத்துற போட்டா மந்திரி ஊர் சனத்துக்கெல்லாம் உத்தரவு போட்டு எல்லாம் வந்து வையக்கரைக்கு வந்துடணும். அப்படி வந்து அதால எல்லாரும் கரையை அடைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டேன். சனங்களுக்கு அதுக்கு மேல அதிகமான அக்கறை கையால மதுரையில உருத்த கூட பாக்கி இல்லை. எல்லாம் தட்டையும் மண் வெட்டியும் ஒண்ணுகிட்டு அயால கரைக்கு வந்துட்டாங்க. கிழவர்கள் இருந்து கிழவியில இருந்து சின்ன பிள்ளை இருந்து எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பங்கு அளந்து போட்டுவான், பங்கு அளந்து போட்டுவான். அந்த பங்கை அடைப்பதற்கு அயால அவர்கள் எல்லாம் அளவில்லாத முயற்சி பண்ணி ரொம்ப பாடுபட்டு எல்லாம் அடைக்கிறார்கள். அதுல ஒரு பங்கு ஒரு கிழவி கலந்து போட்டுருந்தான். அது நான் நினைக்கிறேன், ஏன் அந்த கிழவியை விட்டுருக்கப்படாத, அந்த கிழவி என்ன ஆள் இல்லாதவ, அவளுக்கு போய் ஏன் அளந்து போட்டா ராஜா அப்படின்னு நினைச்சு ஆச்சரியமா தெரியுது. உண்டா இல்லையா? ஒருத்தருமே இல்லாத கிழவி, அவளுக்கு புள்ள இல்ல, யாரும் இல்ல, அநாத கிழவி. அந்த கிழவிக்கும் பங்கு அளந்து போட்டிருந்தது. அப்படி அந்த கிழவிக்கு பங்கு அளந்து போட்டத அந்த கிழவி நிலத்துல போய் சொன்னார்கள். அவ புட்டு சுட்டு அதை வித்து அதை ஜீவனம் பண்றவ, புட்டு தயார் பண்ணி அதை வித்து அதுல வர்ற காசை வச்சு ஜீவனம் பண்ற கிழவி, அவளுக்கு பங்கு அளந்து போட்டுருச்சு. அந்த பங்குக்கு அளக்கிறதுக்கு அடைக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் போட்டான், ஆள் கிடைக்கல. அந்த காவலர் வந்து நெருக்கினாக இந்த மாதிரி உன் பங்குக்கு ஆள் அனுப்பு பாட்டி, நீ இப்படி எல்லாம் பேசாம இருக்கப்படாது அப்படின்னு இருக்கவோ அவ வந்து சுக்கநாதரை பார்த்து அவளுதான், ஆளே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த கிழவி மீனாட்சி சுக்கநாதரை பார்த்து முறையிட்டா. அப்படி முறையிட்ட போது ஒரு ஆள் இருந்தான், ஆள்னா 25 வயசு, 25 வயசு, நல்ல முறுக்கான பயம், நல்ல முருக்கான ஆள். அப்படி 25 வயசு, நல்ல கட்டழகன், நல்ல திடமானவன். அப்படி ஆள் வந்தான். அவன் கட்டி இருக்கிறது கந்த துணி, கந்த துணி, தலையில ஒரு தட்டு கூட, தோல்ல ஒரு மண்வெட்டி. அப்படி உருங்க வர்றவன் என்னமா வர்றான் தெரியுமா? யாராவது எனக்கு கூலி கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறவங்க உண்டோ அப்படின்னு கேட்டு வரானோ, கூலி கொடுத்து என்ன வேலைக்கு வச்சுக்கிறவங்க உண்டோ அப்படின்னு கேட்டு வர்றானோ. அது அந்த கிழவி இருக்கிற வீதியிலேயே வரேன், அந்த கிழவி இருக்கிற வீதியிலேயே வரேன், கூலி கொடுத்து என்ன வேலைக்கு வச்சுக்கிறவங்க உண்டோ அப்படின்னா என்ன இருக்காங்க? கூலிக்கு நான் வேலை செய்ய மாட்டேன், புரியுதா? அன்புக்கு செய்வேன்
அப்படிதான். கூலி கொடுத்தேனை வேலை கொள்வார் உண்டோ என்றென்று ஓலமரை திருமொழி போல் உரை பரப்பி கழுகள் நீர் வேலை இடை படிந்தயர்வாள் விதியிடத்தனை என்றார்.
அவர் ரொம்ப கவலைப்பட்டு ஆளு கிடைக்கல என்ன. அந்த சமயத்துல இவன் கூலி கொடுத்து என்ன வேலைக்கு வச்சிருக்கிற உண்டோன்னு கேட்டு வரும். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சுக்கநாதன் அனுப்பிச்சிருக்கிறாரு ஆளு அப்படி சந்தோஷப்பட்ட பக்கத்துல போன. அப்படி இந்த மாதிரி நானு நல்லா கரை அடைப்பம்மா அப்படின்னா, அப்பா நான் அப்படித்தாப்பா ஆளை பாத்துக்கிட்டு இருந்தேன், என் பங்க நீ அளந்து போட்டு அளந்து போட்ட பங்க நீ அடைச்சு விடுறியான்னு கேட்டா கட்டாயம் அடைச்சு போடுறேன், ஒண்ணும் கவலைப்படாது அப்படின்னா. அவனுக்கு கரை அடைக்கிறதா வேலையே யாருக்கு, சௌர்மானுக்கு கரை அடைக்கிறதா வேலை. அந்த வேலைக்கு யாரையும் யாரும் கூப்பிடுறது இல்லை. அவன்கிட்ட பிறவி பெருங்கடலுக்கு கரை அடைக்கணும், பிறவி பெருங்கடலுக்கு கரை அடைக்கணும். அதுக்கு முதல்லயே கூலிய பேசிக்கலாம்னு, கூலிய பேசிக்கலாம்னு என்னன்னா வேலையை செஞ்சுட்டு அப்புறம் கூலிக்கு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கப்படாது. அப்படி சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவன் 10 ரூபான்னு சொல்ல அவன் வந்து 20 ரூபாய்க்கு அப்புறம் பின்னாடி சிக்கலாம். அதனால முதல்லயே கூலிய பேசிக்கலாம், தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற, அதனால முதல்லயே பேசிக்கலாம் அப்படின்னா. என்னப்பா கூலி என்ன கூலி தருவான்னாவே, புட்டுத்தான் இருக்குது கொடுப்பேன்னா சரின்னு ஒத்துக்கிட்டேன், புட்டுக்கு ஒத்துக்கிட்டேன், பணம் காசெல்லாம் கேட்கல. சரி காசு பணத்தை வாங்கிட்டு போனா ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். இவனும் அனாதி, அது அனாதி, அந்த கிழவியும் அனாதி, தெரியுமா கிழவியும் அனாதி, இந்த போனதும் அனாதி, தாயும் இடி தந்தை இடி தாந்தனியன் காணடி, அது தெரியுமா சௌரமான அனாதி, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சௌரமான அனாதிப்பா. அதே மாதிரி அந்த கிழவியும் அனாதி, ஒருத்தரும் எனத்துக்கு என உதவுற மாதிரி அனாதிக்கு அனாதி உதவுச்சு, அனாதிக்கு அனாதி உதவுச்சு. அதனால புட்டு குழுவைத்தான் போடுவேன்னா காசு வேணும்னா ஒத்துப்புட்டு தான் கொடுக்கணும், காசு வேணும்னா புட்டை ஒத்துப்புட்டு தான் காசு வேணும். அது இன்னைக்கு வாங்கறதுக்கு மதுரையில சனமே இல்லை, எல்லாம் வைய கரைக்கு போச்சு, புட்டு வைக்கிறதுக்கும் வழி இல்லை. வேணும் வேண்டாம் பாட்டி நீ கஷ்டப்படாத, புட்டு போட்டா போதும்ல, புட்டு வேணுமக்கென்ற அதற்கிசைந்து பெரும்பதியால் சுட்டிட நான் மிக மெலிந்தேன். பசி சரியான பசி, பசி இந்த வந்திருக்கிற அந்த வேலைக்காரன் சரியான பசி. பெரும்பதியால் சுட்டிட நான் மிக மெலிந்தேன், சுவைப்பிட்டில் உதிர்ந்தவெல்லாம் இட்டுடுவாய். அதனால இந்த உதிர்ந்த விட்டெல்லாம் முதல்ல போட்டு நான் சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் இடைப்பாரிட்டு அப்புறம் போய் உன் கரையை கட்டி விட்டேன்.
விட்டுடுவேன் உனக்கென்றால் அதற்கு நின்று பெரும்பதியால் சுட்டிட நான் மிக மெலிந்தேன், சுவைப்பிட்டில் உதிர்ந்தவெல்லா இட்டிடுவாய். அது முந்த தின்று நான் இழைப்பாரி கட்டிடுவேன் என்னுடைய கரை என்றார் கரையில்லாறு.
அதனால பாட்டி புட்ட போடு, நான் சாப்பிட்டு போட்டு கொஞ்ச நேரம் இழைப்பாரிட்டு அப்புறம் போய் உன் கரையை கட்டி போடுறேன் அப்படின்னா சொன்னவன் யாருன்னா கரை இல்லாதவன் சொன்னாலும், கரை இல்லாதவன் கரை கட்டி போடுறேன், கரை இல்லாதவன் அழகு இல்லாதவன், கரைனா ஒரு அழகு, அந்த கரை வரையில் ஏங்காடு, அந்த பொலி அந்த கரை வரையில் என்னது, அந்த கரைக்கு அங்கிட்டு இருக்கிறது அவரு அப்படின்னு சொன்னோம்ல, இல்லை இதோட என்னது இதோட என்னது அவனுக்கு எல்லாம் அவனுதான் இருப்பதுனா கரை இல்லை. நல்லா இருக்கு. இப்போ நமக்கு கொஞ்சூடு காட்டி இருப்பதுனால காட்டுறான் ஒரு கரையை, அவன் எந்த கரையை காட்டுவான், நல்லா தான் இருக்கு. எண்ணிறந்து விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்து எல்லையிலானே, எல்லையினாலும் கரையினாலும் அளவு இல்லை கரை எல்லாம், எல்லை இல்லவன் எரிதுள்ளினால் என வெகுண்டான் என்பது பெரிய புராணம். அதனால கரை இல்லாதவன் சொன்னா கரை கட்டி போனேன்னா அள்ளி போட்டா புட்டு அள்ளி போட்டா கட்டி இல்லாமல் உதிர்ந்த விட்டா, உதிர்ந்த விட்டா அப்படி அள்ளி போட்டா தெள்ளி எடு சிற்றுண்டி சிக்கடைந்த புதினைக்கு அள்ளி எடுத்து அருந்தப்பா என்றிட்டாள், அள்ளி எடுத்து அருந்தப்பா என்று அரைக்கசத்த புள்ளியுடைய தூயில் நீத்தார். அவர் புளித்தூள் தான் கட்டியிருப்பாரு, புளித்தூள் தான் கட்டியிருப்பாரு. இப்ப அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் பொட்டிக்குள்ள வச்சுட்டு இப்ப கந்த துணி இதுக்குன்னு வேற வச்சிருந்துருப்பாரு, மண்ணு சுமக்கிறதுக்குன்னு வேற கந்த துணியை கட்டிட்டு வந்தாரு. புள்ளியுடைய தூணியத்தார் புறத்தானே விரித்தேந்தி ஒல்லியதென்று அவள் அன்பும் அவள் அன்பும் உடன்கூட்டி அமுது செய்தார். அப்படி அள்ளி போட்ட அந்த கரித்துணியில கந்த துணியில வாங்கினாரு, வாங்கி அழகால சாப்பிட்டாரு. சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வேடம் போட்ட உணவை விட இது ரொம்ப நல்லா இருந்ததுனா, வேடம் போட்டான்ல உணவு திருக்காலத்தில அதை விட இது நல்லா ருசியா இருந்ததுனா, சாப்பிட்டு நல்ல பழக்கம், பல இடங்கள சாப்பிட்டு போல இப்படி சாப்பிட்டாரு. சாப்பிட்டா அதுக்கு மேல கொஞ்சம் முடிஞ்சுக்கிட்டாரு, இடையில களைப்பு வந்துச்சு, மண்ணு வெட்டுற வேலைம்மா வேற வேலையா இருந்தா கூட பரவாயில்ல உண்டா இல்லையா, அதனால கொஞ்சம் வாங்கி முடிஞ்சுக்கிட்டாரா பாட்டி, இன்னும் கொஞ்சம் போட்டு முடிஞ்சுக்கிறேன், அங்க போய் இடையில களைப்பு வந்துருச்சுன்னா சாப்பிட்டு பண்ண வேற வேலையா இருந்தா கூட பரவாயில்லப்பா, இவ்வளவு பெரிய அதனால முடிஞ்சுக்கிட்டாரு. அப்படி முடிஞ்சுக்கிட்டு கரங்கி போனார், பையக்கரைக்கு போனார், கிடு 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 கிடுன்னு போனான். அங்க போய் ஆகல அந்த கணக்க பிள்ளை, அந்த இன்ன ஆடு இன்ன பங்கு இவ்வளவு ஒண்ணு கணக்கு எழுதுற கணக்க பிள்ளை இருப்பான். அவன் போனான், என் பேரை குறிச்சுக்க, என் பேரை குறிச்சுக்க, என் பேர் சொக்கேன்னு பேரு குறிச்சுக்கோ, குறிச்சுக்கோ பேரு சொக்கேன்னு வச்சிருந்து பாக்கணும், சொக்கேன்னு குறிச்சுக்க. இந்த மாதிரி வந்தியாள் பேரு சொல்லவே இல்லையா, சொக்கேன்னு தானே சொல்லணும், சொல்லலையா, வந்தியாள்னு சொன்னாங்க. வந்தியாள் என் பேரு வந்தியாள். தந்திவாய் மறுப்பிடறி வருங்குடிங்கை தடங்கரையில் வந்தியாள் வந்தியாள் என்று எட்டில் வரவித்து புந்தியால் உரையானூர் பொருளினால் அளப்பரிய அந்திவான் மதிச்சடையார் கரையடைப்பார் ஆயினார் என்கிறார் பரஞ்சோதி முனிவர். அதனால வந்தியாள்னு பேரை குறிச்சுக்க சொன்னானா, அப்படி குறிச்சுக்கிட்டான். அப்படி குறிச்சுக்கிட்டாலே மண்ணு வெட்டினாரு, மண்ணு வெட்டினாரு, தட்டு கூட மண்ணுட்டுலாம் விட்டு போனார், அதுல எல்லாம் கோளாறு இல்லை. அப்படி மண்ணை வெட்ட வேண்டியது, ஒரு 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 மண்ணு வெட்டி விட்டு அதுல போட வேண்டியது. அதை தூக்கி பார்த்துக்கிட்டு கனமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல பாதியை கொட்டி போடுறாங்க. அப்புறம் பாதி மண்ணை கொண்டு போய் அடுத்தவங்க உங்களை போடணும், இந்த கழுவி உங்களை போடணும். அப்படியே போட்டு போட்டு அதுக்கு மேல ஒரு மண் வட்டியை வெட்டுறது. அடே அப்பா, இந்த வேலை ஆறு செய்ய முடியும், எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறது. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு ஒரு பாட்டு பாடுறது. அப்புறம் பாட்டு பாடி விட்டு அந்த ஜனங்கள்லாம் பாட்டை கேட்டு, வேலை செய்யற ஜனங்கள் எல்லாம் வேலையை விட்டு பாட்டை கேட்டுச்சு. ஆமா, அதுக்கு மேல இந்த புட்டை கொஞ்சம் சாப்பிட்டு களைப்பு வந்துருச்சு. சாப்பிட்டு புட்டு அப்புறம் இந்த கொஞ்சம் புட்டு சாப்பிடும், புட்டு சாப்பிடும். ஏன் இந்த மாதிரி படாத பாடு போட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கிட்ட கொஞ்சம் சாப்பிடுவோம், எல்லாத்துக்கும் புட்டு புட்டு கொடுத்தேன், புட்டை புட்டு புட்டு கொடுத்தேன், அப்படி கொடுத்தான். அதற்கு மேல பாடினான், நாடினான், விளையாண்டான். அந்த கிழவி பங்களை ஒரு தொட்டு மண்ணு கூட போடல. சனங்கள் எல்லாம் இவனை பார்த்து பார்த்துக்கிட்டு, அவன் அழக பார்த்துக்கிட்டு பேசாம நிக்குது, பாட்டை கேட்டுக்கிட்டு பேசாம நிக்குது, புட்டு கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு பேசாம நிக்குது. அது எப்படி யார அங்க காவலர் மிரட்டுறான, மத்த பேர் எல்லாம் அவங்க அவங்க கரையை கிளீனா அடைச்சு விட்டாங்க, கிளீனா அடைச்சு விட்டாங்க. இந்த கிழவி பங்க அடவடவே இல்லை, வெள்ளமாக இருந்துச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு ராஜா பார்வையிட்டு வந்தான், காவலர் கூட பார்வையிட்டு வந்தான். எல்லா அளவில்லாத அக்கறையோட ஆதங்கத்தோட ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் அக்கறை இருக்க முடியல. அது மாதிரி என்னால எல்லா அக்கறையும் அடைச்சாங்க. இந்த கிழவி பொங்க மாத்திரம் அடைக்கல, பார்வையிட்டுக்கிட்டே வரிசையா வந்தான். வரும்போது இந்த கிழவி பொங்க பொல்லாம கிடைச்சி, யாருடைய பொங்கல்னா ராஜா. காவலர் சொன்னால் இந்த கிழவி, அந்த புட்டு சுட்டு வைக்கிற கிழவியினுடைய பங்கு, அந்த கழுவி பங்குக்கு அடைக்கிறேன்னு ஒரு வாலிமன் வந்த, அவன் வந்து ஆடிபுட்டு பாடிபுட்டு புட்டை திரும்ப போட்டு இந்த வாரம் அந்த கொன்ற மரத்துக்கு அடியில ஒரு தட்டுக்குடைய தலைக்கு வச்சு படுத்திருக்கிறான்னு சொன்னான். சாயங்காலம் பேரஞ்ச கலப்புப்பா, அப்படி தட்டை தலைக்கு வச்சு படுத்துடணும். சொன்ன உடனே ராஜா கோவந்துச்சு, உடனே அவன் இழுத்துவாள், காவலர் போய் இழுத்து வந்தாங்க. அந்த அளவுக்கு கீழறங்கி வந்திருக்காது நினைச்சா ஆச்சரியவான். முப்பத்துமக்குடியவர்களுக்கு தலைவராக இருக்கிறவன், பிரம்மதேவன் முதலான தேவர்களால அறிய முடியாதவன், வேதங்களுக்கு எட்டாதவனாக இருக்கிற சுவாமி அந்த அளவுக்கு கீழறங்கி வந்திருக்கிறான். காவலர் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த பாண்டியன் கோபம் வந்து பரம்பல அடிச்சுட்டான் சுவாமி.
வள்ளல்லன் கோபம் கண்டம் அருகோல் கையரஞ்சி தள்ளரஞ்ச நத்தராய தடக்கை துட்டீர்த்து வந்து உள்ளோடு புறங்கீழ் மேலாய் உயிர் ஒரு ஒழித்து நின்ற கல்வரை வந்தார் வந்திக்கு அழன காட்டி நின்றார். உள்ளே இருக்கிற புறத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அப்பேற்பட்ட கல்லை வந்த அப்படின்னு காட்டாங்களாம். உள்ளோடு புறங்கீழ் மேலாய் உயிர் ஒரு ஒழித்து நின்ற கல்வரை வந்தான் வந்திக்கு அழன காட்டி நின்றார். கண்டனம் கடந்து வேந்தன் கையில் போர் பரம்பு வாங்கி அண்டமும் அளவிலாத உயிரோடு ஆகமாக கொண்டவன் முதுகில் வீசி புடைத்தவன் குடையோடு மண்டனை உடம்பில் கொட்டி மறைந்தனன் நிறைந்த சோரி
அப்படின்னு அடிச்சானே இல்லையோ பாண்டியன் முதுகில் அடிச்சான், சாமி முதலே அடிச்சானே இல்லையா, அவனுடைய முதுகில் படுத்து 3 லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய உடம்புல எப்படி தெரியும். அடிபடாதவர்கள் பாக்கியே இல்லை, அடிபடாதவர்கள் ஒரு தட்டு மண் வச்சிருந்தான தயாரா, அந்த மண் அந்த கழுவி உங்களை போட்ட எல்லாத்துக்கும் அறைய விட உசரமா போச்சு. சாமி மறைஞ்சிட்டேன். அப்படி சாமி மறைஞ்ச உடனே பாண்டியன் உடம்புல அடிபட்ட உடனே அளவில்லாத அசையத்தை அடைஞ்சு, அளவில்லாத பயத்தை அடைஞ்சு, ஐயா என்ன ஒரு தட்டு மண்ணை கொட்டினா எல்லாருடைய கடையை விட உசரமா போச்சு, அடிச்ச உடனே நம்முடைய முதுகில் எல்லாருடைய உடம்புலயும் அடிபட்டு போச்சு, ஆலையும் தானா, இது சொக்கநாத சுவாமியுடைய திருவிளையாடலா தான் இருக்கோ அப்படின்னு அதன் பிறகு உனக்கு என்ன வருது, இவன் யாருக்கு ஆளா வந்தான், அந்த கிழவிக்கு தானே ஆளா வந்தான், அந்த கிழவியை போய் கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லி அதனால காவலர் விட்டு அந்த கிழவி கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க அந்த கிழவி கிட்ட அவன் விசிட்டியும் கார்டு கொடுத்துருப்பான், விலாசம் கொடுத்துருப்பான். அதனால போய் கேளுங்க அப்படின்னு காவலர்கள் போனாங்க கேட்க. அப்படி போகும்போது கிழவி புஷ்பக பல்லக்கில் மேலே போயிட்டு இருக்கான், புஷ்பக விமானத்துல மேலே போயிட்டு இருந்தான். அவளை போய் ஆறு கேட்க முடியும். ஆனா வந்து இங்க பாண்டியன் சொன்னா ரொம்ப பயம் வந்துருச்சாடா, சோமசந்திர கடவுள் எல்லாம் வாய்ப்படி திருவிளையாடலை செய்திருக்கிறாரு, வாடிக்கைவாதகருக்காக செய்திருக்கிறாரு, வந்து கிழவிக்காக செய்திருக்கிறாரு, நம்ம அறியாம போய்விட்டமே என்று சொல்லி அளவில்லாத வேதனை அடைந்தான். மாணிக்கவாதகரை கூப்பிட்டான், அவரிடத்துல பெரிய உபசார வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பணிந்து கேட்டுக்கொண்டான். அதன் பிறகு அதனால மாணிக்கவாதகர் இந்த நாட்டை நீங்க ஆளுங்க ஒன்று மாணிக்கவாதகர் சொல்ல, நான் தில்லைக்கு போக வேண்டும் என்று மாணிக்கவாதகர் சொல்ல, அதன் பிறகு உத்தரவு இருந்தான், தில்லைக்கு சென்றாரு. அங்கே சென்று அதனால் திருவாசகம் பாடினாரு, செவ்வன் மாவட்டம் கறந்தார் மாணிக்கவாசகர் ஆணி மாசம் மக நட்சத்திரத்துல. அப்படிப்பட்ட மாணிக்கவாசகர் பாடின திருவாசகத்திலே ஒரு பாட்டுத்தான், நரிய குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வு, பெரியதென்னன் மதுரை எல்லாம் பிச்சையற்றும் பெருந்துரையான், அரிய உருளை அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய வரஞ்சூரி செய்வதொன்று அரியனே என்று பாடினார் என்று சொல்லி அந்த சரக்குகளை எல்லாம் வச்சு இதுல தோத்திரம் பண்றாரு இந்த ஆசிரியர். நேரம் வரைக்கும் சொன்ன சரக்கு எல்லாம் வச்சு இதுல தோத்திரம் பண்றாரு. அது எப்படி தோத்திரம்னா,
முன்னறியை பெறாமை உணரு என அவர் உருட்டான் முடியா வண்ணம், துன்னறியை பரியாக்கி வாத ஊர்வரைந்து விருந்துரையை பூந்து, தென்னறியர் புய் வந்து திருவனாகி பொருளை சிறுநாவாய் உண்டு, உன்னறிய தமிழ முதல் திருவாதக கடலை
என்ற இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் தோத்திரம் பண்றாரு. ஆகையினால இப்படி மாணிக்கவாசகருடைய பெருமை சுந்தரமு சுவாமிகள் திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தராகிய இந்த அருளாளர்கள்லாம் இந்த நாட்டுக்கு வந்து நம்ம எல்லாம் சிவபெருமானுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வச்சு பாடல்கள் மூலமாக அவருடைய திருவுருளை பெரும்படியாக பண்ணிய ஒரு அற்புத அவதாரங்கள் அந்த நால்வர் பெருமக்கள். அதே மாணிக்கவாசகர் தனிச்சிறப்புடையவர், அவருடைய பாடல் தான் திருவாசகம் என்று பெயர். திருவாசகத்தினாலே உயர்வு பெற்றவர்கள், திருவாசகத்தினாலே சுவாமியிடத்திலே பக்தி பண்ணினவர்கள், முத்தியப்பட்டவர்கள், எண்ணில்லாதவர்கள். அப்படிப்பட்ட மாணிக்கவாசகர் நமக்கு அருள் செய்வார், திருவாசகத்தை ஓதி உணர்ந்து உண்டு வேறு வருவோம். ஆகையினால இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை இந்த வரலாற்றை எல்லாம் கேட்டு திருவருளை பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி வளாது வீகமலி வளம் நுறக்க முன்னம் போர்முறை அரசுதேய குறைவிலால் உயிரில் வாழ்வரான் மறை அரங்கடோங்க நத்தவள் வேண்டி வல்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி வரே.